இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியர்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது.
நல்ல விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். தேவையற்றவிற்கு எண்ணிக்கை அவசியமில்லை. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்பதை எண்ணுவதை நிறுத்துங்கள். எத்தனை அதிகாரங்களை படித்தீர்கள் என்று எண்ணுவதை நிறுத்துங்கள். ஆவியால் வழிநடத்தப்பட்டு ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஏதோ ஒரு எண்கணிதம் மூலம் செய்வதை நிறுத்துங்கள். எனவே உங்களை குறித்து நீங்கள் நன்றாக உணர முடியும். கலாத்தியர் புத்தகத்தின் முதல் 3 அதிகாரங்களில் நான் போதிக்கப் போகிறேன். நம் நேரத்தை இதில் எடுக்கப் போகிறோம். நீங்கள் ஒரு நல்ல வேதாகம மாணவராக வரப்போகிறீர்கள். நீங்கள் பல அநேக நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். மேலும் தேவ கிருபையால் புதிய ஏற்பாட்டின் அடிப்படை அடித்தள கோட்பாடு என்ன என்பதை புரிந்து கொள்ள நான் உங்களுக்கு உதவப் போகிறேன். நாம் தேவ கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம். கிரியைகளால் அல்ல. நாம் நம் சுயமாக ரட்சிக்கப்பட ஒன்றும் செய்ய முடியாது. உங்களில் பெரும்பாலோருக்கு அது தெரியும். ஆனால் நாம் பலமுறை தவறவிட்ட மற்ற விஷயம், நாம் ரட்சிக்கப்பட்ட வழியை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்ட வழியைத்தான். ஆகவே விசுவாசத்தினால் கிறிஸ்துவை அடைவது மட்டுமல்லாமல் விசுவாசத்தினாலே நாம் வாழ வேண்டும் என தேவன் விரும்புகிறார். பெரும்பாலான ஜனங்கள் ஒரு கட்டத்தில் தங்களை தாங்களே முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தாங்கள் பரலோகத்திற்கு வர முடியாது என்பதை உணர்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் தேவை. எனவே அவர்கள் ஒரு சில தருணங்களை விட்டுவிட்டு தங்கள் வாழ்க்கையில் இயேசுவை அழைக்கிறார்கள். அவர்கள் வேதத்தை படிக்க ஆரம்பித்தவுடன், அல்லது கொஞ்சம் வாசித்தவுடன், அல்லது பிரசங்களை கேட்டவுடன் மீண்டும் பிடித்து கொண்டு வேதம் செய்ய சொல்லும் விஷயங்களை தங்கள் சொந்த பலத்தினால் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். நாம் கிருபையால் மட்டுமே ரட்சிக்கப்படவில்லை என்று கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடுகிறோம். சபைகளுக்கு கிருபையை குறித்த வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்கு பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். மேலும் அவர் தனது வாழ்க்கையில் பெற்ற அனுபவத்தால் தகுதி அடைந்தார். பவுல் சபைகளை துன்புறுத்தியவன். சபையை அழிக்க அவன் தன் முழு பலத்தினாலும் முயன்றவன். ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட போது அவன் அங்கே இருந்தான். கிறிஸ்தவர்களை கூட்டி மகிழ்ச்சியுடன் சிறையில் அடைத்ததை பார்த்தான். மேலும் இருந்தபடியே அகங்காரமாக மிகவும் சரியானதை செய்கிறோம் என்று நினைத்தான். ஏனென்றால் அவன் மிகவும் மத பற்றுடையவன். அனைத்து விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றும் சட்டபூர்வமான யூதன். தன்னை குறித்து மிகவும் பெருமிதம் கொண்டவன். ஆனால் தேவன் அவனை தமஸ்கு செல்லும் பாதையில் சந்தித்தார். தன்னை வெளிப்படுத்தினார். அவனுக்கு தேவனுடன் நெருங்கிய ஐக்கியம் ஏற்பட்டது. நான் எல்லா விவரங்களுக்கும் வரவில்லை. சடுதியில் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். பல நாட்கள் பேச முடியவில்லை. தேவன் அவனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்றும், இது கிருபையின் நற்செய்தியாக இருக்க வேண்டும் என்றும் வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்படி அனுபவம் வாய்ந்து பிரசங்கிக்கும் இவரை விட வேறு சிறந்த நபர் ஒருவரும் இருக்க முடியாது. அவர் கிருபையாக தேவனின் நன்மைக்கு பாத்திரவான். கிருபை என்பது தேவதயவு. ஆனால் அது தேவதயவு மட்டுமல்ல, தேவதயவுக்கு தகுதியற்றவன் என்று சொல்வதை நிறுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது தேவதயவு. ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு கிடைக்கும்படி செய்வதோடு, தேவன் நமக்கு சொல்லும் காரியங்களை செய்ய அது நமக்கு உதவுகிறது. சரீர முயற்சியால் சிரமத்தோடு போராடி சுய விருப்பத்தினால் சுய ஒழுக்கத்தால் நாம் அதை செய்ய முடியாது. அந்த விஷயங்கள் அனைத்தும் முக்கியமானவை. அவை நல்லவை, அவை அவசியமானவை, அவை தேவை. ஆனால் இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. எதுவும் முடியாது. கற்பனை செய்து ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் விசுவாசத்தினால் செய்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? விசுவாசத்தில் விசுவாசத்தில். எல்லோரும் காலையில் எழுந்தவுடன் ஏறெடுக்க வேண்டிய முதல் ஜபம், மிகவும் வல்லமையான ஜபம், உதவி. ஆமென். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம் வாழ்க்கையில் உதவி தேவையில்லை என்று எதுவும் இல்லை. அதாவது எல்லாவற்றுக்கும் நமக்கு உதவி தேவை. எனவே இயேசுவே எனக்கு உதவும், எனக்கு உதவும், எனக்கு உதவும், எனக்கு உதவும் என்று நாள் முழுவதும் சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன உதவி தேவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, என்னை நம்புங்கள், உங்களுக்கு உதவி தேவை. ஆக கலாத்தியரில் நாம் நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்பது குறித்து நிறைய இருக்கிறது. இப்போது நாம் கிருபையின் கீழ் வாழ்கிறோம், அல்லது ஒருவேளை நீங்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்ள ஒரு பழைய ஏற்பாட்டு யூதனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவற்றை கடைபிடிக்க முடியாது என்பதை அறிந்து தேவன் அவர்களுக்கு சட்டங்களை ஏற்படுத்தினார். இறுதியில் அவைகள் தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். உதவி. என்னால் இதை செய்ய முடியாது, நீங்கள் என்னை வாழ அழைக்கிற இந்த வாழ்க்கையை நான் வாழ முடியாது, இந்த நியமங்கள் அனைத்தையும் என்னால் கடைபிடிக்க முடியாது. ஏனென்றால் சட்டத்தின் கீழ் அனைத்தையும் கடைபிடித்தாலும் அதில் ஒன்றை உடைத்துவிட்டால் அனைத்துக்கும் மனம் வருந்துவீர்கள், அது மிக வேதனையாக இருக்கும். ஆனால் இந்த சட்டங்கள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்தார்கள், அவ்வாறு இருக்க முற்பட்டார்கள். இன்றும் ஜனங்களின் வாழ்க்கையிலும் சபைகளிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு செல்கிறவர்கள் வருடத்திற்கு 3 முறை மட்டுமே செல்லும் ஒருவரை விட நன்றாக இருப்பதைப் போல உணர்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு முழுவதுமாக நீங்கள் வேதத்தை படித்தால் இப்போது வாசித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை விட சற்று ஆவிக்குரிய வகையில் வளர்ந்தவர்களாக உணர்வீர்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 1 அதிகாரம் அல்லது அதற்கு அதிகமாக ஆவிக்குரிய பெருமை கொள்வதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் என்று நினைப்பதை விட தேவனுக்கு வெறுப்பு உண்டு பண்ணும் வேறு எதுவும் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தேவன் உண்மையில் நமக்கு கொடுக்கும் கிருபையை கொண்டு தான் எதையும் செய்கிறோம். ஆனால் அதற்கான வரவுகளை நாம் முட்டாள்தனமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆமென். அது நம்மை மிகவும் சிக்கலில் மாட்ட வைக்கும். இப்போது அது ஒரு நல்ல அளவு இருக்கிறது, எனக்கு தெரியாது, நாங்கள் அதை கிருபை இயக்கம் என்று அழைக்கிறோம். ஆனால் கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளாக சபைகளில் கிருபையை பொதிப்பதற்கான முக்கியத்துவம் இருந்தது. மேலும் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதை சபை வரலாற்றை படித்தால் நீங்கள் பார்க்கலாம். அது நல்லது. ஏனென்றால் நாம் ஒன்றில் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அது நம் வாழ்க்கையிலிருந்து மங்கி போகும். பின்பு தேவன் திரும்பி வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியூட்டும் போக்கை கொடுக்க வேண்டும். ஆனால் எல்லாமே எப்போதும் நன்றாகவே இருக்காது. கிறிஸ்தவர்களாகிய நாம் பள்ளத்திலிருந்து வெளியேறுவது எப்படி என்று தெரியாதிருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் பரிசுத்த அசைவை கொண்டிருந்தீர்கள், அது அற்புதமாக இருந்தது. நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். ஆனால் அது ஒரு அளவை கடந்துவிடும். எல்லோரும் மிகவும் சட்டப்பூர்வமானவர்கள், திடீரென்று எதுவும் செய்ய முடியாது. ஒப்பனை செய்து கொள்ள முடியாது, தலைமுடியை வெட்டிக்கொள்ள முடியாது, ஆட முடியாது, விருந்துக்கு செல்ல முடியாது, திரைப்படத்தை பார்க்க முடியாது, உங்களால் முடியாது, முடியாது, முடியாது. ஆம், மிக நீண்ட காலம் யார் அதில் நிலைத்து நிற்க முடியும்? அதாவது அநேக வாலிபர்கள் இது போன்ற சபைகளில் வளர்ந்து வருகிற உங்களில் சிலர் கூட உண்மையில் அவரை நோக்கி இல்லாமல் தேவனுக்கு எதிராக உங்களை திருப்பி விடுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் வாழ்நாட்களில் ஒருபோதும் வேடிக்கை இருக்காது. 60 மற்றும் 70களில் மீண்டும் வார்த்தை மற்றும் நம்பிக்கை இயக்கம் செழிப்பு குறித்து நிறைய போதித்தது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் என் வாழ்க்கையை வல்லமையான வழியில் தொட்டார். ஏனென்றால் நான் கிருபையால் ரட்சிக்கப்பட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் ரட்சிப்பை தவிர வேறு எதற்கும் என் விசுவாசத்தை பயன்படுத்துவது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. மேலும் விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், விடுதலையாக வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஒன்று, அது வல்லமையான பலன். ஆனால் அது ஒரு தானியங்கி அல்ல. நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். செழிப்பு குறித்து நான் கற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அது சமநிலையிலிருந்து விலகி போனது. விசுவாசத்தை குறித்து நான் கற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அது சமநிலையிலிருந்து விலகி போனது. எனவே ஒவ்வொரு முறையும் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திப்பது போதுமான நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தான். நீங்கள் நோய்வாய்ப்பட்டாலோ உங்கள் பிள்ளை மறித்து விட்டாலோ போதுமான விசுவாசம் இருக்காது. ஆம், அது சரியல்ல, உங்களால் முடியாது. வேதத்தில் எங்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று வாக்குத்தத்தம் அளிக்கப்படவில்லை. உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே சிக்கலை நீங்கள் தவிர்க்க முடியாது. இயேசு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறினார். எனவே நீங்கள் இங்கே கண்டுகொள்ளப் போகிறீர்கள், பவுல் சொல்லும் மற்றும் மிகவும் உறுதியாக போதிக்கும் விஷயங்களில் ஒன்று, சத்தியத்திலிருந்து விலகி செல்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் எப்போதும் பரிசுத்தாவி இருப்பதை சோதிக்க வேண்டும். நீங்கள் நம்பும் அனைத்தும் தேவனின் வார்த்தையில் காப்பு பிரதி எடுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். நாம் நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். கவனியுங்கள், நீங்கள் ஒன்றை செய்யாவிட்டாலோ அல்லது அதிகமாக ஒன்றை செய்தாலோ பிசாசு கவலைப்பட மாட்டான். புரிந்ததா? அதாவது நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தம் செய்யாவிட்டால் அவன் அதில் சந்தோஷமாக இருந்து விடுவான். ஆனால் நீங்கள் வெறியராகிவிட்டால், உங்கள் வீட்டை கொஞ்சம் தூசி கூட இல்லாத கல்லறையாக மாற்றி உங்கள் வீடு எப்படி இருக்கிறது என்பதை எல்லோரையும் கவர முயற்சிக்க வைப்பதிலேயே உங்கள் முழு வாழ்க்கையையும் செலவிடுகிறீர்கள். நான் ஒரு கட்டத்தில் அப்படி இருந்தேன். பின்பு அதுவும் ஒரு பிரச்சனையாக மாறிப்போனது. ஏனென்றால் இப்போது நீங்கள் உங்கள் சொந்த சுயத்திற்காக அமைந்துள்ள இந்த விஷயங்களுக்கு ஒரு அடிமை. உங்கள் மதிப்பு மற்றும் உங்கள் தகுதியை இதனால் அடைகிறீர்கள். சமநிலை மிகவும் முக்கியமானது. நேர்மையாக சொல்வதானால் நாம் அதில் சிறந்தவர்கள் அல்ல. ஆமே. எனவே நான் இங்கே வாசிக்க தொடங்கினேன். ஆகவே நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம் என்று நான் கூற விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், தேவனுக்கு நன்றி என்று நாம் கேட்கும் கிருபை போதனை அதை மிக தெளிவுபடுத்துகிறது. நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், நாம் விடுதலையாக்கப்பட்டோம். பழைய ஏற்பாட்டின் முடிவு, இப்போது தேவனுடன் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இது கிருபையின் உடன்படிக்கை. ஆனால் இங்கே நான் சொல்லவில்லை, ஜனங்கள் சிலர் இதை போதிக்கின்றார்கள், ஆனால் சிலர் அதன் சமநிலையிலிருந்து விலகிவிடுகிறார்கள். மேலும் கிருபையானது துல்லியமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கும் சாக்கு போக்கிற்கும் இடம் தராது. கவனியுங்கள், என்னோடு தொடர்ந்திருங்கள். கிருபை வல்லமை உடையது, அது நம்மை பாவத்தில் வாழ விடாது. இது அது அல்ல, இது சாக்குப்போக்கு சொல்வதற்கு. தேவன் மிக கிருபையுள்ளவர் என்பதால் தேவன் அதை புறக்கணிப்பார் என்ற ஒரு அணுகுமுறை. இது போன்ற விஷயங்களை உள்ளடக்கிய வேதத்தில் சொல்லப்படும் சடங்காச்சாரிய நியாயப்பிரமாணத்தில் இருந்தும் தொடர்ந்து வரும் ஒழுங்குமுறை மற்றும் விதிமுறைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். சில நாட்களை பண்டிகை நாட்களாக கொண்டாடுகிறோம். உணவு பற்றிய விதிகள், ஒழுங்குகள், நீங்கள் ஒன்றாக அணியக்கூடிய பொருள் மற்றும் நீங்கள் எதையும் அணியக்கூடாத பொருள், நீங்கள் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது மற்றும் எல்லாவற்றையும். ஆனால் நாம் புரிந்து கொள்வதில்லை. என்னை புரிந்து கொள்ளுங்கள், நாம் தார்மீக சட்டத்திலிருந்து விடுதலையாக்கப்படவில்லை. 10 கட்டளைகள் அப்போது இருந்ததைப் போலவே இன்றும் மதிப்பு மிக்கவை. புரிகின்றதா? ஒருவர் இப்படி ஒரு முறை சொன்னதை நான் கேள்விப்பட்டேன், 10 கட்டளைகளை ஒருவர் எழுந்து போதிப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? நான் நன்றாக நினைத்தேன், ஆம், அதை நானே செய்ய விரும்பினேன். அப்படியாக அவர்கள் விலகவில்லை, ஒரு புதிய விடுதலை கிடைத்தது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாள் முழுவதும் வீட்டில் உட்கார்ந்து எதுவும் செய்யாமல் இருப்பது அவசியம் என்று நினைக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஓய்வு நாள் ஒன்று இல்லை என்றால் சராசரியாக வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் வீழ்ந்து போவீர்கள். தேவனுக்காக நேரம் ஒதுக்குவது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செய்யவில்லை, தினமும் செய்கிறேன். ஏசி இல்லாமல் ஒரு நாள் கூட எதுவும் செய்ய முடியாது. ஆமே. எனவே நம் வாழ்க்கையில் உயர்ந்த தார்மீக தரம் இல்லாததற்கு கிருபை எந்த ஒரு காரணமும் நிச்சயமாகாது. கிருபை உண்மையில் நியாயப்பிரமாணம் செய்ததை விட அதிகமாக எதிர்பார்க்கும். நான் உங்களுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளை தருகிறேன். இயேசு சொன்னார், கட்டளைகளில் நீ விபச்சாரம் செய்யாதே என்று கூறுகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. எனவே அவர் நமக்கு எளிதாக்கவில்லை, அவர் அதை நமக்கு கடினமாக்கினார். ஆகவே அவர் சொல்கிறார், அதை செய்ய நான் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறேன் என்று. அதை செய்யக்கூடிய பலத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நல்லவர்களாக இருக்க முயற்சிக்கிறார்கள், ஆனால் அது அவர்களை பொறுத்தது. அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் தங்களை குறித்து நல்லவர்களாக உணர்வார்கள். நல்லவர்கள் இல்லை என்றால் குற்ற உணர்ச்சியை அடைவார்கள். அவர்கள் எப்போதும் பலிகளை செலுத்திக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சட்டம் கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று. இயேசு கூறுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்றார். உங்களுக்கு தெரியும், தசமபாகம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருப்பதாகவும், இனி நாம் தசமபாகம் கொடுக்க வேண்டியதில்லை என்றும் நிறைய பேர் நம்புகிறார்கள். ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இரண்டிலும் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஏன் விரும்புகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது, ஏனென்றால் அதனுடன் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. மல்கியாவில் சொல்கிறது, நீங்கள் எல்லா தசம பாகங்களையும் பண்டசாலைக்குள் கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் சபிக்கப்படுவீர்கள் என்று. தேவன் ஜனங்களை சபிப்பார் என்று நான் நம்பவில்லை, ஏனென்றால் இயேசு சாபத்தை சுமந்து விட்டார். ஆனால் இந்த நியமங்களை நாம் பின்பற்றாவிட்டால் நம் சொந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழப்போம் என்று நினைக்கிறேன். அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 10% கொடுக்க முடியுமா என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கிருபை கொண்டு செய்ய முடியும் அல்லவா? உங்களுக்கு அது பிடிக்காமல் போகலாம், நீங்கள் இன்னும் 10% அருகில் கூட வரவில்லை. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? தசமபாகம் என்ற வார்த்தையை நீங்கள் அதிகம் பார்க்க முடியாது. மெல்கிசெதேக் தசமபாகத்தை கொண்டு வந்தது எப்படி என்பது குறித்து அது பேசுகிறது. அது இன்றும் செல்லுபடியாகும் என்று நம்புகிறேன். அதாவது இன்னும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று அல்ல என்பதை ஏற்க முடியாது. நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களை பரலோகத்திலிருந்து விலக்கி வைக்கும் என்று நினைக்கவில்லை. நீங்கள் செய்யாவிட்டால் தேவன் உங்கள் மீது பிரியமாக இருக்க மாட்டார் என்று நினைக்கவில்லை. உங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இழப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் நீங்கள் விதைத்ததை அறுவடை செய்வீர்கள். எனவே புதிய ஏற்பாடு பயன்படுத்தும் சொல் தாராளமாக கொடுங்கள். தாராளம் என்கிற வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? தேவைக்கு மிஞ்சி செய்வது. புரிந்து கொண்டீர்களா? பழைய ஏற்பாட்டில் 10% தேவை இருந்தது. ஆனால் இப்போது பவுல் தாராளமாக கொடுங்கள் என்று சொல்கிறார். அவர் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்று தெரியுமா? அவர் தசமபாகம் என்ற வார்த்தையை புரிந்து கொள்ளாத புற ஜாதியினருடன் பேசிக் கொண்டிருந்தார். எனவே தாராளமாக கொடுங்கள் என்று அவர் சொன்னார். அதாவது நீங்கள் கொடுக்க முடிந்ததை தாண்டி கொடுங்கள், மக்களுக்கு உதவுங்கள், உங்களிடம் உள்ள அனைத்தையும் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் 10% குறித்து ஒருபோதும் பேசவில்லை. எல்லாமே தேவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பது போல் எனக்கு தோன்றுகிறது. அதாவது அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்பட்டவர்கள் தங்கள் சொத்துக்களை விற்றுக் கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள், அவைகள் அனைவருக்கும் பொதுவாக வைக்கப்பட்டது, அனைவரும் ஒரே மாதிரியாக பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் உங்கள் பணத்தை வைத்திருக்க விரும்பினால் நீங்கள் இயேசுக்கு பங்கம் விளைவிப்பதை விட நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் வாழ்வதே நல்லது. ஏனென்றால் நீங்கள் அவரோடு இணையும் போது உதவுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அவன் பணம் அவள் பணம் என்று எதுவும் இல்லை. உங்கள் பணப்பையில் மறைக்கப்பட்ட பணம் என்று எதுவும் இல்லை. இவையெல்லாம் எங்கே என்று கர்த்தருக்கு தெரியும். அதை வெளியே எடுத்து கொடுக்கும்படி அவர் உங்களிடம் சொல்வார், ஒருவேளை நீங்கள் விரும்பாத ஒருவருக்கு கூட. நீங்கள் என்னோடு தான் இருக்கிறீர்கள். நாங்கள் உண்மையில் ஒருவரை அலுவலகத்துக்கு அழைத்தோம். அவர், நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றார். சட்டவிரோத நடவடிக்கைகளில் இருக்கும் சில நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள், மேலும் அவர்கள் எந்த நேரமும் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள். அவர்கள் பிடிபடவில்லை என்று உணர்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு தேவனின் ஆசீர்வாதம், அவருடைய கிருபை. அதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் மிகவும் கஷ்டத்தோடு சிரித்தேன். நான் சொன்னது புரிகிறதா? இதுதான் நான் கேள்விப்பட்ட மிக மோசமான கேள்வி. இப்போது நான் அந்த நபரிடம் கேட்கவில்லை, ஆனால் அவர்கள் அலுவலகத்தில் என்னிடம் கேள்வியை கொண்டு வந்த போது நீங்கள் விளையாடுகிறீர்கள் என்று சொன்னேன். அதாவது நாம் எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டோம் என்பதுதான். ஆனால் இங்கே விஷயம், சாத்தான் ஒரு நேரத்தில் ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றினான். கொஞ்சம் கொஞ்சம். அதனால்தான் நாம் நம்புவது தேவனின் வார்த்தையுடன் ஒத்துப்போகிறது என்பதையும், நாம் அனுபவத்தில் மட்டும் விஷயங்களை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை என்பதையும் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். அனுபவம் மதிப்பு மிக்கது. ஆனால் தேவனின் வார்த்தையினாலும் வாழ்க்கை அனுபவங்களாலும் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமென். எனவே உண்மையில் வேதம் நமக்கு கற்பிக்கிறது, நாம் சட்டபூர்வமானவர்களாக இருந்தால் எல்லாவற்றையும் நியாய பிரமாணத்திற்குள் அடக்கினால் அது ஆவிக்குரிய முதிர்ச்சியற்றதின் அறிகுறி. ஆவிக்குரிய ரீதியில் முதிர்ச்சியடைந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியால் செயல்பட்டு வழிநடத்தப்படுவது எப்படி என்று தெரியும். ஏனென்றால் தேவன் நியாயப்பிரமாணத்தை நம் இருதயத்தில் எழுதியிருக்கிறார். 10 கட்டளைகள் இப்போது நம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது புரிகிறதா? நீங்கள் சரியா இருக்கீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்கள் எத்தனை பேர் விஷயங்களை நியமங்களாக மாற்றுவதில் நல்லவர்கள்? நான் எதை பற்றி பேசுகிறேன்னு எத்தனை பேர் குறிப்பெடுக்கல? உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். என் வீட்டை சுத்தம் செய்வேன், ஒவ்வொரு நாளும் என் வீட்டை சுத்தம் செய்வேன். நாம் ஒவ்வொரு நாளும் வெற்றிடமாக இருந்தோம், ஒவ்வொரு நாளும் தூசி தட்டினோம், ஒவ்வொரு நாளும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு கண்ணாடியையும் மெருகூட்டினோம். ஏனென்றால் உண்மையில் நான் என்னை குறித்து நன்றாக உணரவில்லை. என் சுற்றுப்புறங்கள் அனைத்தும் நேர்த்தியாக இருந்ததால் என்னை நன்றாக உணர்ந்தேன். நான் சொல்றது யாராவது கேட்குறீங்களா? நீங்கள் வேத வாசிப்பை ஒரு நியமமாக மாற்றலாம். ஒருமுறை நான் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டேன். ஒரு வருஷத்தில் வேதத்தை படித்தேன். சபையில் உள்ள அனைவரும் ஒரு வருடத்தில் வேதத்தை முடிக்க படித்துக் கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் 2 அதிகாரங்களை படிக்க வேண்டியிருந்தது. புதியது 2, நீதிமொழிகளில் 1, தினமும் சங்கீதங்களில் 1, ஒரு நாளைக்கு 6 அதிகாரங்கள். நம் அனைவருக்கும் ஒரு கேலண்டர் இருக்கிறது. நான் என் கேலண்டரை சமையலறையில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தேன். அதனால் ஜனங்கள் என்னை ஒரு மாதிரி பார்த்திருப்பார்கள். ஆ, நீங்கள் 6 அதிகாரங்களை படிக்கும்போது உங்களை ஆய்வு செய்யும் அடையாளம் கிடைக்கும். உங்கள் சரீரத்தை நேசிக்கும் ஆய்வு அடையாளங்கள். அதாவது நீங்கள் ஒரு சட்டவாதி. நீங்கள் பட்டியல்களை விரும்பினால், எத்தனை பேர் பட்டியலை விரும்புகிறீங்க? சரி, இப்போது பட்டியலில் தவறு இல்லை. ஆனால் பட்டியலில் என்ன தவறு இருக்கக்கூடும்? உங்கள் பட்டியலில் உள்ள அனைத்தையும் சரிபார்க்கவில்லை என்றால் இப்போது நீங்கள் கண்டிக்கப்படுவதை குற்ற உணர்வை அல்லது உங்களை மோசமாக உணர்வீர்கள். அதனால்தான் இப்போது உங்களை ஒழுக்கமாக வைத்திருக்க ஒரு பட்டியல் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டிய நியமங்களின் விதி அது. என் மகள்களில் ஒருவர் இறுதியாக கிருபையை புரிந்து கொண்டதால் அவரது வாழ்க்கையில் உண்மையான திருப்பத்தை ஏற்படுத்தினார். எப்போதும் மிக சட்டபூர்வமானவர். எனக்கு நினைவிருக்கிறது, அவள் பட்டியலில் சலவை துண்டுகளின் எண்ணிக்கை எழுதுவாள். அது உண்மையில் நம் ஆடைகளை சலவை செய்ய வேண்டியிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் சலவை நாளில் அவள் இதை செய்ய விரும்பினாள். மேலும் அவள் அவற்றை செய்யவில்லை என்றால் தனக்கு நம்பத்தகாத இலக்குகளை நிர்ணயிக்கிறதை அவள் ஒருபோதும் செய்ய மாட்டாள். சில நேரங்களில் நாம் வீழ்ச்சிக்கு நம்மை வடிவமைத்துக் கொள்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும், அதனால் அவள் எல்லாவற்றையும் முடிக்கவில்லை என்றால் தன்னை குறித்து மோசமாக உணர்வாள். தன்னை குறித்து எப்போதும் குற்ற உணர்ச்சியுடன் இருப்பாள். எனவே எல்லாவற்றையும் எண்ணுவதை நிறுத்துவதே ஒரு நல்ல விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். தேவையற்றவிற்கு எண்ணிக்கை அவசியமில்லை. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்பதை எண்ணுவதை நிறுத்துங்கள். எத்தனை அதிகாரங்களை படித்தீர்கள் என்று எண்ணுவதை நிறுத்துங்கள். ஆவியால் வழிநடத்தப்பட்டு ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஏதோ ஒரு எண்கணிதம் மூலம் செய்வதை நிறுத்துங்கள். எனவே உங்களை குறித்து நீங்கள் நன்றாக உணர முடியும். எனக்கு புரிகிறது, எனக்கு கிடைக்கிறது. அந்த கேலண்டரில் அடையாள குறிப்புகள் இருந்தவரை நான் நன்றாக இருந்தேன். ஆனால் நான் ஒரு நாளைக்கு 6 அதிகாரங்களை படித்துக் கொண்டிருந்த போது பெரிய இடைவெளிகளை பெற தொடங்கினேன். அப்போது நான் அந்த கேலண்டர் இருந்து அறைக்கு சென்றேன். அந்த விஷயத்தை விலக்கிக் கொள்ள என்னால் காத்திருக்க முடியவில்லை. ஒரு மணி நேரம் ஜெபிப்பது குறித்து ஒரு நேரத்தில் நிறைய போதனைகள் இருந்தன. நீங்கள் என்னுடன் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா? வேதத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களிடம் சொன்னார், ஜனங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நான் நேரத்தை கடைபிடித்தேன். அது சரியாக 60 நிமிடங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னதை அர்த்தமுள்ளதாக்கினால் பரவாயில்லை. என் இருதயத்திலிருந்து வெளிவருவதால் அது ஒரு பொருட்டல்ல. நான் நேரத்தை கடைபிடிக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக சட்டபூர்வமானவர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்காததற்கு இதுவும் ஒரு காரணம். சட்டம் மகிழ்ச்சியை கொண்டு வராது என்பதால் தான் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. நாம் தேவ கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே கிருபையால் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் எல்லாவற்றையும் செய்ய உதவ தேவ கிருபையை பெற்றிருக்கிறோம்.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.